அனைத்து அன்பான உறவுகளுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். ஊர்கோலம், இன்றைய ஊர்கோலம் என்ற நிகழ்வூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் ஐரின் ஸ்ரீ ஸ்டாக் ஆன் ரெண்ட். எம் தேவ அன்னையா மருதமடு மாதாவின் திருச்சொரூப வரலாற்றை ஊர்கோலம் என்ற நிகழ்வில் பகிர்வதற்கு கேட்டவுடன் எந்தவித தயக்கமும் காட்டாது ஒப்புக்கொண்டு இந்த பொருந்திய பொழுதினை அள்ளித்தந்த SRS தமிழ் வானொலியின் அதிபர் திரு ரவிஷாண்ணாவிற்கு என் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒளித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் மற்றும் காணொளி விளம்பரத்தினை செய்து உதவிய யேமினி தர்ஷினி ஆகியோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த ஊர்கோலம் நிகழ்வினை கேட்டு பயன்பெற இணைந்திருக்கும் SRS தமிழ் வானொலியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊர்கோலம் எழுதி வாசித்து அளிப்பவர் ஐரின் ஸ்ரீ. எம் தேவ அன்னையா மருதமடு மாதாவின் திருச்சொரூப வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு காரணமாகவும் உதவியாகவும் இருந்த பரலோக மாதா ஆலயம் முள்ளிக்குளம் என்ற முகநூல் தளத்திற்கு எனது மனம் நிறைந்த நன்றிகளை SRS தமிழ் வானொலி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மருதமடு மாதாவே, மனக்குலத்தின் தாயாரே, கருணையருள் செபமாலை கனிந்திடனாம் செய்தாயே. இன மத பேதமின்றி உலகெங்கிலும் வாழும் பக்தர்களால் அறியப்பட்டு பக்தி விசுவாசத்தோடு வணங்கி போற்றப்படும் எங்கள் தாயானவள் எம் தாய் திருநாடாம் இலங்கை தீவின் வடக்கு பகுதியில் வன்னி பிரதேசத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் மன்னார் மாவட்டத்தில் மடு என்ற ஒரு கானகத்திலே எழுந்தருளி இருந்து பக்த கோடிகளுக்கு கருணைமலை பொழிகின்றாள். மடு அன்னையின் திருவிழா நாட்களான வருடத்தின் ஆடி மாதம் 2 திகதி, ஆவணி மாதம் 15 திகதி, புரட்டாதி மாதம் 8 திகதி என்பன சிறப்பான விழா நாட்களாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நாட்களில் இலங்கையின் எல்லா பகுதிகளிலும் இருந்து அனைத்து இன மக்களும் மாதாவின் பாதம் தேடி ஓடி வந்து கண்ணீர் மல்க அன்னையை வணங்கி ஆசீர் பெற்று செல்வார்கள். இனி நாம் மாதாவின் திருச்சொரூப வரலாற்றை அறிவோம். 468 ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த மருதமடு அன்னையின் திருச்சொரூப வரலாறு. 16 நூற்றாண்டு யாழ் குடா பிரதேசம், மாந்தை, பெருநிலப்பரப்பு, மன்னார் தீவு போன்றவை யாழ்ப்பாண இராச்சியங்களாக இருந்தன. அக்காலத்தில் யாழ்ப்பாண இராச்சியத்தை சங்கிலிய மன்னன் ஆண்டு வந்தான். இந்தியாவின் தென் கரையோரங்களில் வசித்து வந்த கிறிஸ்தவர்கள் யாழ்ப்பாண இராச்சியத்தில் கிறிஸ்துவை பற்றி அறிந்திராத மக்களுக்கு வேத வசனங்களை சிறிது சிறிதாக போதிக்கலாயினர். இவர்கள் மூலமாக புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வேதம் போதிக்கும் ஆற்றலையும் புதுமைகளையும் கேள்வியுற்ற மன்னர் வாசிகள் 1544 இப்புனிதரை மன்னார் தீவுக்கு வருமாறு ஓர் தூதுக்குழுவினர் மூலமாக ஓலை அனுப்பினர். சவேரியர் திருவாங்கூரில் சமய பணிகளில் மும்முரமாக இருந்த காரணத்தினால் தமது பெயர் கொண்ட ஒரு குருவானவரை மன்னார் ஊடாக யாழ்ப்பாண இராச்சியத்துக்கு அனுப்பி வைத்தார். குருவானவர் மன்னார் தீவுக்கு குறிப்பாக பட்டிமுக்கு வந்து பலரை மனந்திருப்பி சத்திய வேதத்தை போதித்து மக்களின் மனதை வென்றார். இதனால் 600 அதிகமானோர் இயேசுவில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்த வேளையில் யாழ்ப்பாண அரசனான சங்கிலியனால் மீண்டும் மதமாற்றம் நிர்பந்திக்கப்பட்டு மறுத்தவர்கள் சிரச்சேதம் செய்யப்பட்டார்கள் என ஞானப்பிரகாசியர் 1925 நூலில் எழுதியுள்ளார். 1582 ராஜ பரம்பரையை சேர்ந்த இளம்பன் டொனா கத்தரீனா கிறிஸ்தவ மதத்தை தழுவினார். மன்னாருக்கு வந்து சிறிது காலம் வேதத்தை பரப்பினார். இவளின் தந்தையின் பெயர் கரளியத்த பண்டார. கண்டி அரசனான இவர் பின்பு ராஜசிங்க அரசனால் முறியடிக்கப்பட்டார். டொனா கத்தரீனா மன்னர் மக்களின் எளிய வாழ்க்கையை விரும்பியவள். கபிரியேல் குலோஷா என்பவரின் வீட்டில் வசித்து வந்தார். கிறிஸ்தவ மக்களுக்கு பெரிதும் உதவி செய்தவள். இவரின் தாயும் தந்தையும் கிறிஸ்தவ மதத்தை தழுவி இறுதியில் திருகோணமலையில் இறந்தனர். இரத்தம் சிந்தப்பட்ட பட்டித்தோட்டம் மற்றும் தோட்டவெளி கிராமங்களில் புது வேகத்துடன் கிறிஸ்தவ வேதம் மீண்டும் புத்துயிர் பெற்றது. இதனால் 1583 26 ஆலய பங்குகளில் 43,000 கிறிஸ்தவர்கள் மறைந்திருந்து கிறிஸ்தவிற்கு சாட்சிகளாய் விளங்கினார்கள். 26 ஆலய பங்குகளில் மன்னார், தள்ளாடி, திருக்கேதீஸ்வரத்தில் அமைந்துள்ள மாத ஆலயமும், தற்போதைய மாந்தை லூர்து கெபி சிற்றாலயமும் அடங்கும். சபமாலை மாதா என்று தற்போது அழைக்கப்படும் மருதமடு மாதாவின் உண்மையான சொரூபத்தின் ஆதி இருப்பிடம் மாந்தை பிட்டியில் அமைந்துள்ள தற்போதைய லூர்து கெபி ஆகும். 16 நூற்றாண்டில் போத்துக்கேயர் மன்னருக்கு வந்தபோது மாந்தை பட்டினமும் திருக்கேதீஸ்வரத்து கோவிலும் பாலடைந்திருந்ததாகவும், 1560 மன்னர் கோட்டையை டி கான்ஸ்டன்டைன் டி பிராங்கஸ் என்பவர் தலைமையில் கட்டுவதற்கு இங்கிருந்து முருங்கை கற்கள் எடுத்து செல்லப்பட்டது. 1558 மாந்தையில் உள்ள ஆரோக்கிய மாதா கோவில் டச்சுக்காரர்களின் கையில் வீழ்ந்ததால் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் மாதாவின் சொரூபத்தை வன்னிக்கு எடுத்து சென்றதாகவும், 1670 மாந்தை கோவில் டச்சுக்காரருக்கு கூட்டம் கூடும் இடமாக மாற்றப்பட்டதாகவும் யாழ் அதிபர் திரு ஹெச் நெவில் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். 1669 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை தீவை ஒல்லாந்தர் கைப்பற்றிய போது மன்னார் தீவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு கொடூரமான வேத கலாபனை ஆரம்பமாகியது.
வணக்கத்துக்குரிய அருட்தந்தை, ஓஎம்ஐ மேஷியட் என்பவர் மடுத்தேவாலயம் என்ற சரித்திர புத்தகத்தில் 1886 கீழ்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 1670 மாந்தையில் ஆரோக்கிய அன்னை என்னும் பெயரில் ஓர் ஆலயம் இருந்ததாகவும், அதை வணக்கத்துக்குரிய அருட்தந்தை பெட்ரோ டி பெண்டன்கோ என்பவர் 1614 கட்டியதாகவும் கூறப்பட்டுள்ளது. பல இந்திய குருக்கள் வள்ளம் மூலம் நாட்டை விட்டு வெளியேறியமையினால் மன்னர் மாந்தை ஆகிய இடங்களில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் வேதத்தில் தலைத்திருந்த அக்காலத்து சங்கீதான் உபதேசியார் போன்றவர்கள் தலைமையில் இரவில் மறைவாக சிறு சிறு குழுக்களாக ஒன்று கூடி மெழுகுவர்த்தி உதவியோடு வேதத்தை பரப்பினார்கள். இவர்கள் வேத கலாபனையிலிருந்து மக்களை காப்பாற்ற சபமாலையை ஓர் ஆயுதமாக எடுத்து கொண்டனர். 1670 மாந்தை சிற்றாலயத்தை சேர்ந்த பக்தியுள்ள 20 குடும்பங்கள் ஒன்று கூடி மாந்தையில் வீற்றிருந்த சபமாலை மாதா சொரூபத்தை பாதுகாக்கும் முகமாக ஆலோசனை செய்யப்பட்டது. 1686 வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஜோசப் வாஸ்மோனீந்திரன் கோவாவில் இருந்து கடல் வழியாக பிரயாணம் செய்தபோது அத்தோணி புயலில் அகப்பட்டு மன்னர் கரையை அடைந்ததாகவும், இலங்கையில் வேத கலாபனை நடந்ததால் பிச்சைக்கார வேடத்தில் மாறு வேடம் பூண்டு நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவ வீடுகளில் தங்கி நின்றதாகவும், அவர் தன்னுடன் பூசைக்கல்லையும் கதிர் பாத்திரத்தையும் எடுத்து சென்றதாகவும் சரித்திரம் கூறுகின்றது. இதனை வணக்கத்துக்குரிய பிதா கி பெரேரா எழுதிய ஜோசப் வாஸின் சுயசரிதம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். இதன் பயனாக இவ் 20 குடும்பங்களும் மாந்தையில் ஒல்லாந்தரிடமிருந்து பாதுகாக்கும் பொருட்டு அதனை எடுத்து சென்று கால்நடையாக முதலில் கள்ளியக்கட்டை காட்டில் சிறிது காலமும் அக்காலத்தில் கண்டு ராஜ்யத்துக்கு உட்பட்ட அடர்ந்த யானை புலிகள் வாழும் காட்டினூடாக ராமேஸ்வரத்திலிருந்து கண்டிக்கு செல்லும் முன்னைய ராஜபாதை தற்போதைய A14 பாதை மூலமாக கண்டி அரசனின் சுங்கச்சாவடி என்னும் புராதன குலத்திற்கும் அருகே உள்ள கிராமமான தற்போதைய தட்சணாமருதமடு ஊடாக தமது நீண்ட பயணத்தை சிவமாலை சுரூபத்துடன் சென்றடைந்தனர். அதன்பின் 2 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள மருத மரங்களினால் சூழப்பட்ட குளக்கரையை கொண்ட மருத கிராமத்திற்கு சொரூபத்தை எடுத்து சென்று வணங்கினர். அங்கு பரம்பரை கிறிஸ்தவர்களான முதன் முறையாக திருச்சிலுவையை நட்டு சபமாலை மாதா சொரூபத்தை வைப்பதற்காக ஓலைகளினால் வேயப்பட்ட சிறு கொட்டிலை அமைத்து தமது வேத வைராக்கிய வித்தை விதைத்ததாக அறியப்படுகின்றது. அக்காலத்தில் வேத கலாபனை யாழ்ப்பாணத்தில் காட்டு தீ போல பரவிக்கொண்டிருக்க யாழ் குடாநாட்டில் இருந்த மக்கள் கிறிஸ்தவத்தில் மிகவும் பக்தி கொண்டு கிறிஸ்துவில் மிகவும் பக்தி கொண்டு சுமார் 700 குடும்பங்கள் பூநகரி கடல் ஏரியை கடந்து வன்னி காட்டில் நுழைந்தது சபமாலை மாதாவின் சிறு கொடிலை நோக்கி அழைத்து வரப்பட்டமை பெரும் புதுமை. யாழில் இருந்து 7 இந்திய குருக்களும் 700 கிறிஸ்தவர்களும் பூநகரி கடல் ஏரியை கடந்து காட்டு வழியாக நடந்து மன்னாரிலுள்ள மடு தேவாலயத்தை வந்து சேர்ந்ததாக சான்றுகள் உள்ளன. கானகத்தின் நடுவே அமைதியும் சமாதானமும் நிறைந்த மருத மடு சபமாலை மாதாவின் பாத கமலங்களில் மாந்தை கிறிஸ்தவர்கள் அமைதியாக ஒவ்வொரு இரவும் சபமாலையை கரங்களில் ஏந்தி தம்மை காப்பாற்றுமாறு மாதாவை வேண்டினார்கள். இவர்கள் மத்தியில் ஒரு போத்துக்கேய தளபதியின் மகளான லேனா என்பவளும் வந்திருந்தாள். இவள் கிறிஸ்துவின் மேல் அலாதியான பக்தியும் ஏனியோருக்கு முன் மாதிரியான வாழ்வையும் வாழ்ந்து காட்டினாள். யாழ் கிறிஸ்தவர்கள் இவளை சந்த லேனா அல்லது புனித லேனா என அழைத்தனர். யாழ் கிறிஸ்தவர்களும் மாந்தை கிறிஸ்தவர்களும் கானகத்தின் நடுவே தேவனின் அருளால் ஒன்று சேர்க்கப்பட்டதை நாம் வாழ்நாளில் கண்ட பரவசம் என அக்கால கிறிஸ்தவர்கள் அறிவித்தார்கள். காலக்கதியிலே லேனா மடுவில் இருந்த சுங்க அதிகாரியை மனம் புரிந்தாள். இவள் மாதாவின் பெயரால் தமது செல்வாக்கை பயன்படுத்தி மருத மடு மாதாவுக்கு சிறு கோவிலை கட்டுவித்தாள். வங்காளையை சேர்ந்த பாடசாலை ஆசிரியர் அந்தோனி டிமெலோ மடு ஆலய சம்பந்தமான வழக்கில் 1875 சாட்சியம் கூறுகையில் லேனா என்பவர் மடு ஆலயத்தை கட்டியதாக சாட்சியம் கூறியுள்ளார். இச்செயலினால் அக்கால கிறிஸ்தவர்கள் அவ்விடத்தை சீலேனா மருதமடு என அழைக்கலாயினர். இன்று வரையும் இப்புனித பூமியானது இப்பெயரால் அழைக்கப்படுகின்றது. கானகத்தின் நடுவே வீற்றிருந்த மருத மடு அன்னையின் வருகையை தொடர்ந்து அதன் சுற்று வட்டத்தில் விச சர்ப்பங்களின் தீண்டுதல்கள் வெகுவாக குறைவடைந்தன. காலப்போக்கில் மடுமாதாவின் தலத்து மண்ணை மக்கள் நம்பிக்கையுடன் எடுத்து சென்று தமது தீராத நோய்களை தீர்த்ததாக சரித்திரம் சொல்கிறது. இச்செயல் இன்று வரை நிலைத்து நிற்கின்றது. வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ரோமேஷ் கிருஷ்ணன் 1931 எழுதிய புத்தகத்தில் கோவாவை சேர்ந்த ஓர் பரிசுத்த சுவாமி மடுக்கோவில் வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அவரை கிறிஸ்தவர்கள் சம்மனசு சுவாமி என அழைத்ததாகவும் கூறப்படுகின்றது. அவரின் பரிசுத்தமான வாழ்க்கையினால் மக்கள் அவரை புனிதர் என்று அழைத்ததாகவும் அவரை அடக்கம் செய்த இடத்தின் மண்ணை எடுத்து சென்று தமது மருந்தாக பயன்படுத்தினார்கள் என்றும் கூறப்படுகின்றது. 1697 தொடக்கம் 1721 ஆண்டு கால பகுதியில் வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஃபெட்ரோ ஃபெர்டோ முதன் முறையாக அம்மண்ணை ஆசிர்வதித்ததாக ஏடுகளில் கூறப்படுகின்றது. 1656 தொடக்கம் 1686 வரை டச்சுக்காரரின் கொடுங்கோல் ஆட்சியினால் இலங்கையில் குருக்கள் ஒருவரும் இருக்கவில்லை. அக்காலத்தில் விசுவாசமுள்ள பொது நிலையினரே வேதத்தை வளர்த்து வந்தனர். பின்பு கோவாவிலிருந்து யோக ஒரிட்டோரியன் சபையை சேர்ந்த அருளாளர் ஜோசேஃபாஸ் அடிகளார், அதன்பின் சில தியான சம்பிரதாய குருக்களும் இலங்கைக்கு வந்து சில கத்தோலிக்க மீசான்களை ஆரம்பிக்க தொடங்கினர். 1695 இலங்கைக்கு வந்த தவ முனிவர் பேதுரு பெட்ராஸ் என்பவர் மடுவிற்கு பொறுப்பாளராக இருந்தார். 1706 மருதமடு தலை மீசாமாகவும் பேராலயமாகவும் விளங்கியதாக சரித்திரம் கூறுகின்றது. வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஜோசேஃபாஸ் அடிகளார் 28/2/1697 மன்னர் பூநகரி ஏனைய வன்னி பிரதேசங்கள் யாழ்ப்பாணம் உள்ளடங்கிய மாதோட்ட பங்கிற்கு வணக்கத்துக்குரிய அருட்தந்தை பெட்ரோ ஃபெரோடோவை நியமித்தார். இவரின் காலத்தில் யாழ்ப்பாணத்தை பிடிப்பதற்காக உயிர் பலிகள் கொடுப்பதுண்டு. இம்மூட செயலை அருட்தந்தை பெட்ரோ முறியடித்தார். கத்தோலிக்க விசுவாசிகளின் துணை கொண்டு யானைகளை பிடிப்பது தொழில் செய்ததாக சான்றுகள் பகர்கின்றன. முதல் தடவையாக ஆவணி மாதம் 8 1705 இலங்கையின் 4 பக்கங்களிலுமிருந்து மடுவிற்கு யாத்திரிகைகளாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மடு திருவிழாவில் கலந்து கொண்டனர். வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஜோசேஃபாஸ் அடிகளார் தலைமையில் திருப்பலி பூசை நடைபெற்றது. அதன்பின் 8 குருக்கள் ஒன்று கூடி தேவ ஆவியின் வேண்டுதலின் பின் இலங்கையின் திருச்சபையை 8 பிரித்து அதனை நிர்வகிக்கும் பொறுப்பை 8 குருக்களுக்கும் கொடுத்தனர். இதில் வணக்கத்துக்குரிய பெட்ரோ ஃபெரோடோவே என்பவர் சீலேனா மருதமடுவிற்கும் சகல மாதோட்ட மாவட்டத்திற்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இதில் பரப்பாங்கண்டல் பெரிய ஆலயத்தை மையமாக கொண்ட கிராமங்களும் அடங்கும். மேலும் வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஜெகோம் கொன்செல்வா மன்னர் அரிப்பு முசலி இலுப்பை கடவை புளியங்குளம் கோவில்குளம் தம்பட்ட முறிப்பு வண்ணான்குளம் பல்லவராயன் கட்டு ஆவங்குளம் அதனோடு அண்டியுள்ள கிராமங்களுக்கும் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 16/1/1711 ஒரு வெள்ளிக்கிழமை இரவு வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஜோசேஃபாஸ் என்பவர் தனது 61 வயதில் கண்டியில் இறைவன் பதமடைந்தார். இம்மாதாவின் யாழ் பவனி 15 தொடக்கம் வைகாசி 5 வரை நடந்தேறியது. இந்த 50 சுமார் 80 பங்குகளில் மாதாவின் தரிசனம் கிடைத்ததை கிறிஸ்தவர்களும் பிற சமயத்தவர்களும் பெரும் பேராக கருதினர். இக்கால பகுதியில் சுமார் 51,000 கத்தோலிக்க மக்கள் தங்களை தேவதாயாருக்கு காணிக்கையாக்குவதற்காக பத்திரங்களில் கையொப்பமிட்டு மடு அன்னையின் திருப்பாத கமலங்களில் வைத்ததாக சரித்திரம் சான்று பகர்கின்றது. 1949 மருதமடு தாயாரின் முடிசூட்டு விழா 25 பூர்த்தி செய்தது. அவ்வாண்டில் ஜாழ் ஆயரான அதிவந்தனைக்குரிய கியோமோர் ஆண்டகை அபிஷேகம் செய்யப்பட்ட வெள்ளி விழா மடுவில் நிகழ்ந்தது. இவ்வைபவத்தில் 150,000 மக்கள் கலந்து கொண்டதுடன் இரவு 10 முதல் அதிகாலை 2 வரை நடைபெற்ற வேண்டுதல் வழிபாட்டில் 50,000 ஜாத்திரைகள் கலந்து கொண்டு தமிழிலும் சிங்களத்திலும் லத்தீன் மொழியிலும் வேண்டுதல் செய்தார்கள். 1950 மடு தேவாலயம் 2 பெரிய மின் பிறப்பாக்கியின் மூலம் 1 சதுர கிலோமீட்டருக்கு மின் ஒளிர விடப்பட்டு ஜோதிமயமாக காட்சியளித்தது. 1964 மன்னாரில் ஏற்பட்ட கடும் புயல் காரணமாக மடு தேவாலயமும் அதனை சுற்றியுள்ள அடர்ந்த காட்டு மரங்களும் பெரும் சேதத்திற்கு உள்ளாயின. 1964 மார்கழி மாதம் ஏற்பட்ட பலத்த சூறாவளியினால் பல சேதங்கள் திருப்பதியில் ஏற்பட்ட போதிலும் மன்னர் மதவாச்சி சந்தி மடு ரோட்டில் இருந்த சொரூபம்
சிறிதளவேனும் எந்தவித பாதிப்புமின்றி இருந்தது. சூறாவளி வந்த மூன்றாம் நாள் என் கண்களால் கண்ட காட்சி. அப்போது எனக்கு வயது 11. இதை எழுதியவர் குறிப்பிடுகின்றார். ரோஸ் பரிதா க்ரோஸ் வங்காளை. வணக்கத்துக்குரிய அருட்தந்தை, பிரேஹான் 1950 தனது அரிய முயற்சியினால் வெளிநாட்டில் இருந்து மாம்பழினால் தயாரிக்கப்பட்ட மருதமடு அன்னையின் திருச்சொரூபம் 2 தருவித்து பெரிய சொரூபத்தை மடு மாதா தேவாலயத்தின் முகப்பிலும் போர்டிகோ, சிறிய சொரூபத்தை மடு ரோட் மன்னர் மதவாச்சி சந்தியில் அமைந்துள்ள நுழைவாயிலும் ஸ்தாபித்தார். மடு தேவாலயத்திற்கு காணிக்கையாக வழங்கப்படும் நிதிகள் ஜாழ் மேற்றாசனத்துக்கு உட்பட்ட கத்தோலிக்க பாடசாலைகளில் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. 1974 ஆடி திங்கள் 2 தேதிக்கு முன்னர் மடு அன்னையின் மகுட அபிஷேக பொன் விழாவை முன்னிட்டு மடு அன்னையின் திருச்சொரூபம் யாழ் மேற்றாசனத்தில் சகல விசாரணை பங்குகளுக்கும் திருப்பவனியாக எடுத்து செல்லப்பட்டது. இப்பவனையின் ஆச்சாரமாக பரிசுத்த தந்தையால் 1975 புனித ஆண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒப்புரவாக்குதலும் கிறிஸ்தவ வாழ்வை புதுப்பித்தலும் என்ற மையக்கருத்தில் ஒவ்வொரு பங்கிலும் ஆயத்த வழிபாடுகள் நடைபெற்று அறிவுரைகள், ஒப்புரவாதல், நற்கருணை வழிபாடு, அன்னைக்கு கூட்டு வழிபாடு போன்றவற்றினால் மக்கள் மத்தியில் ஓர் உளமாற்றம் ஏற்பட்டது. பொன்விழா திருப்பலியின் போது கொழும்பு அதிவந்தனைக்குரிய மேற்றாணியாரும் இலங்கையின் முதலாவது கருதினாலுமாகிய தோமஸ் கூரே ஆண்டகையினால் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது. ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாக்களின் போது கத்தோலிக்கர்கள் அல்லாத பிற சமய ஜாத்திரைகளும் மடு மாதாவின் மேல் நம்பிக்கை வைத்து வேண்டுதல்களை மேற்கொள்வது தற்போதும் நடைபெற்று வருகின்றது. பாவிகளுக்கு அடைக்கலமும் கிறிஸ்தவர்களுக்கு தஞ்சமுமாய் மடு அன்னை இருப்பதாக மக்கள் நம்புகின்றார்கள். அத்துடன் திருவிழா காலங்களில் காலை தொடக்கம் மாலை வரை பல குருமார்கள் பாவ சங்கீர்த்தனம் கொடுப்பதில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். திருவிழாக்களின் போது பக்தர்கள் தமது தேவைகளை உணர்த்தவும் நேர்த்திகளை நிறைவேற்றவும் பல வெளிப்படையான அடையாளங்கள் செயல்களில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக உள்ளது. ஒரு சில சிங்கள யாத்திரைகள் மடு திருத்தலத்திலே தரிசிப்பதற்காக தங்களது வீடுகளில் மண்ணினால் ஆன பெரிய உண்டியலை செய்து அதில் ஒருத்தல் மூலமாகவும் தமது வருவாயில் ஓர் பங்கினை நிதியாக சேகரித்து அந்நிதியை அடுத்த யாத்திரைக்கு செலவாக பாவிப்பதும் உண்டு. தேவாலயத்தின் இடது பக்கத்தில் மெழுகுதிரி, செபமாலை, வரணிக்கம், மன்றாட்டு புத்தகங்கள், புகஞ்சன், நேர்த்திக்கடன், வேண்டுதல் பொருட்களான குழந்தை உருவம், தொட்டில், கை கால் போன்றனவும் ஓலப்பெட்டிகளில் மடு மாதாவின் ஆயுள்வேத மூலிகைகள் போன்றவை பக்தர்களின் தேவைகளுக்காக விற்பனை செய்யப்படுகின்றன. கோவிலின் உள்ளே உள்ள திருச்சிலுவை பாதை ஸ்தலங்களில் மக்கள் சிலுவப்பாதை செய்வதிலும் கோவிலின் நடுவினில் முழங்காலால் நடப்பதையும் சுப்டு பிரகாரத்தின் போது கடலை பொறிகள், பூக்கள் போன்றவற்றை கீதங்கள் பாடி தூவுவதையும் சொரூப கூட்டுக்கு பக்கத்தால் கடப்பதையும் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்றார்கள். மடு தேவாலயத்தை சுற்றியுள்ள 50 ஏக்கருக்கு மேற்பட்ட அடர்ந்த மரங்களின் கீழ் மக்கள் கூடாரங்கள் அமைத்து தற்காலிக கொட்டகைகள் அமைத்து தங்குவதும் மூவேளை உணவை கூட்டாக சமைத்து மகிழ்ச்சியாக உண்பதிலும் தமக்கு அருகிலுள்ள அறிந்திராத மக்களுடன் பகிர்ந்து மகிழ்வதையும் காணக்கூடியதாக இருக்கும். சகல மக்களுக்கும் சுத்தமான குடிநீரை குறிப்பிட்ட நேரத்தில் வழங்குவதிலும் உணவு சாலைகள் அமைத்து உணவு தேவையை பூர்த்தி செய்வதிலும் சுகாதாரத்தை காலையும் மாலையும் பேணுவதிலேயும் மடு பரிபாலன சபையும் மடு பிரதேச செயலாளரும் மடு உள்ளூராட்சி திணைக்கள உத்தியோகஸ்தர்களும் ஈடுபட்டிருப்பதை காணலாம். திருத்தலத்தின் தூயத்தன்மையை பேணுவதற்காக மதுபானம் பாவித்தல், புகைப்பிடித்தல், போதைப் பொருட்கள் பாவித்தல், துரு நடத்தை ஈடுபடுத்தல் என்பன முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. மடத்திருத்தலம் உணவு, உடை, உறையுள், பக்தி பிரவசம் போன்றவற்றுக்கு மாத்திரம் உட்பட்டதாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சமாதானத்தை வேண்டி அணையாத தீபம் ஒன்று மன்னர் ஆயர் மேதகு ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்களால் மடு மாதாவின் உட்பு இடத்தில் 2003 ஏற்றி வைக்கப்பட்டது.
1999 காலப்பகுதியில் இலங்கை இராணுவம் மடக்கோவில் பகுதியை கைப்பற்று முகமாக போராளிகளுடன் செல் தாக்குதலில் ஈடுபட்ட போது மடு அன்னையின் சிற்றாலயத்தில் தஞ்சமன் அடைந்திருந்த அப்பாவி தமிழ் மக்கள் 43 பேர் பலியாகிய துப்பாக்கிய சம்பவம் நடைபெற்றது. இதன்பின் ஆயர் அவர்களினால் மடு தேவாலயம் மந்திரிக்கப்பட்டு மீண்டும் அபிஷேகம் செய்யப்பட்டது. 2009 மடு வீதியின் நுழைவாயில் அழகிய வேலைப்பாடுகளுடன் அமைந்த மடு தேவாலயத்தின் வரைபடத்தை அமைந்த ஒத்த நுழைவாயில் ஒன்று பெரும் பணச்செலவில் ஸ்தாபிக்கப்பட்டு மன்னர் ஆயரினால் 2011 திறந்து வைக்கப்பட்டது.
இலங்கையின் 2வது கருதினால் அதி உயர் கலாநிதி மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் 15/8/2011 காலப்பகுதியில் மடு திருப்பதியை தரிசித்து தனது முதல் திருப்பலியை நிறைவேற்றினார். அத்துடன் சமீப காலத்தில் இவ்வுலகை விட்டு உடலால் மறைந்த எங்கள் அதி வந்தனைக்குரிய போப் பிரான்சிஸ் ஆண்டகை அவர்களும் எம்மடு மாதாவின் திருத்தலத்திற்கு 13/1/2015 வருகை தந்து மாதாவின் பாத கமலங்களை முத்தமிட்டு திருப்பலி நிறைவேற்றி ஆசீர் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை நீங்கள் பக்தியோடு கேட்டு பயன்பெற்ற நிகழ்வானது ஓர் ஹோலம் என்ற பகுதியில் எங்கள் அன்னையா மர்தமடு மாதாவின் திருச்சொரூப வரலாற்று நிகழ்வுகளும் செய்திகளும். இந்த அரியதோர் வரலாற்று செய்தியை வாசித்து வெளிப்படுத்தியதற்கு கேட்டவுடன் எந்த மறப்பும் தெரிவிக்காது அரிய பொழுதினை வழங்கிய SRS தமிழ் வானொலிக்கும் SRS தமிழ் வானொலியின் அதிபர் திரு ரவிசாண்ணாவிற்கும் மீண்டும் ஒருமுறை என் இதயம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இதனை பொறுமையுடனும் பக்தியுடனும் கேட்டு என்னை நல் மனதுடன் வாழ்த்தி கொண்டிருக்கும் SRS தமிழ் வானொலியின் அன்பு நேயர்களுக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இன்னும் ஓர் அரிய நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் ஐரேன் ஸ்ரீ. வணக்கம் நேயர்களே.